السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பான சகோதரர்களே, இன்றைய வகுப்பில் ஃபிக்ஹுல் ஃபிதன், அகீதாவில் குழப்பங்களை அறிதல் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. குழப்பங்களை பொறுத்தவரை அது மார்க்க அறிவில்லாதவர்களுக்கு அதை அறிந்து கொள்வது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்தான். குழப்பங்களை சத்தியம் என்று கூட அவர்கள் புரிந்துவிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவேதான் அந்த குழப்பங்களை எல்லாம் அறிந்து அந்த குழப்பங்களுடைய முடிவுகளை எல்லாம் தெரிந்த அனுபவமிக்க அறிஞர்கள் இந்த குழப்பங்களை பற்றி ஒரு அழகான ஒரு கருத்தை சொன்னார்கள். குழப்பங்கள் வரும்போது மார்க்க அறிவுள்ளவர்கள் மட்டுமே அதை அறிந்து கொள்வார்கள். குழப்பங்கள் வரும்போது இது குழப்பம், ஃபித்னா என்பதை யார் அறிவார்கள் என்றால் எல்லோரும் அறிய மாட்டார்கள். யாருக்கு மார்க்கத்தை பற்றி அறிவு இருக்கிறதோ, குரானை பற்றி ஹதீஸை பற்றிய தெளிவு இருக்கிறதோ, அவர்கள்தான் அந்த குழப்பங்களை தெளிவாக அறிந்து கொள்வார்கள். மார்க்கறிவு இல்லாத மக்கள் அதை குழப்பம் என்று அறிய மாட்டார்கள். அப்போது அவர்களுக்கு குழப்பம் என்று தெரியாது. அந்த குழப்பம் ஃபித்னா வந்து அதனுடைய ரிசல்ட் ஏற்படும் இல்லையா, அந்த ஃபித்னாவுடைய ரிசல்ட் சண்டை, பிரச்சனை, கொலை, அடி உத என்று ஒரு நிலை வருமே, அப்போதுதான் அவர்கள் அறிவார்கள் இது ஃபித்னா என்று அவர்களுக்கு தெரியும். ஃபித்னாவுடைய முடிவில் தான் மார்க் அறிவற்றவர்களுக்கு, ஆஹா, இது ஒரு ஃபித்னாவாக இருக்கிறதே, இதனால எப்படிப்பட்ட இழப்புகள் சமூகத்திலே ஏற்பட்டு விட்டது என்று அப்போதுதான் அவர்கள் அறிவார்கள். இந்த ஃபித்னாவை பற்றி அறிந்து கொள்வது நமக்கு அவசியம். இதுக்கு அழகான ஒரு உதாரணத்தை ஆசிரியர் குறிப்பிடுகிறார். ஃபித்னாக்களை நாம் அறிவது அவசியம். அறியாவிட்டால் என்ன? ஃபித்னாவை அறியாத மனிதன் படகோட்டி இல்லாமல், கப்பல் மாலுமி இல்லாமல், கப்பலிலே பயணம் செய்யக்கூடியவனை போன்றவன். நமக்கு படகு ஓட்ட தெரியாது. தெரியாம நாம தனியாக கப்பலில் ஏறினோம்னா என்ன நடக்கும்? அது அதனுடைய போக்குக்கு போகும். சரியான பாதையை நோக்கி நம்ம செல்ல முடியாது. மாலுமி இல்லாமல் கப்பலில் ஏறணும் என்றால் பெரும்பெரு அலைகள் ஏற்படும். அந்த அலைகள் ஏற்படும் போது எப்படி நாம் கப்பலை செலுத்துவது, எப்படி செலுத்தினால் இந்த அலைகளில் மூழ்காமல் நம்மை நாம் காத்துக்கொள்ள முடியும் என்பது அதை அறிந்தவனுக்குத்தான் தெரியும். அது இல்லாமல் நம்ம போனோம்னா ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, கடல்ல நம்ம மூழ்கிடுவோம், அல்லது அங்கே இங்கேயும் முட்டி உடம்பெல்லாம் காயங்கள் ஏற்பட்டு ஒரு மாதிரி வந்து சேருவோம். ஃபித்னாவில் சிக்கியவர்கள், குழப்பத்தை பற்றிய தெளிவில்லாதவர்கள் இது போன்ற நிலைக்குத்தான் ஆளாவார்கள். ஒன்று, அவர்கள் அந்த குழப்பத்திலேயே மூழ்கி விடுவார்கள், அழிந்து விடுவார்கள், அல்லது அதனுடைய பாதிப்பு அவர்களிடத்தில் இருக்கும். அந்த ஃபித்னாவிலிருந்து வெளியே வந்தாலும், அதிலிருந்து அவங்க தப்பிச்சு வந்தாலும் அதனுடைய பாதிப்புகள் அவர்களிடத்தில் இருக்கும். யார் இந்த குழப்பங்களை எல்லாம் அறிந்து தெரிந்து வைத்திருக்கிறார்களோ, அந்த குழப்பங்களிலிருந்து தப்பிப்பதற்குரிய வழியையும் புரிந்திருக்கிறார்களோ, அவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள். ஆசிரியர் அந்த ஃபித்னாவிலிருந்து தப்பிப்பதற்குரிய வழிகள் என்ன? ஒரு சில வழிகளை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒரு ஆறு வழிகளை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதனை நாம் கடைபிடித்தால், கவனத்தில் வைத்துக் கொண்டால், இன்ஷா அல்லாஹ் ஃபித்னாவில் நம்ம விழுக மாட்டோம். உண்மையில் நம்ம ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஆனால் நீங்க சிந்தித்து பாருங்கள், நம்ம படிக்க போற இந்த ஆறு விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீங்க சிந்திச்சு பாருங்க. ஃபித்னாவாதிகள் இந்த ஆறையும் உடைப்பார்கள். ஏன்னா இந்த ஆறையும் உடைச்சாதான் இந்த ஃபித்னா எடுபடும். அவங்க செய்யக்கூடிய ஃபித்னாலாம் எடுபடணும்னா, சமூகத்தில் பரவ வேண்டும் என்றால் இந்த ஆறு விஷயங்களை அவர்கள் கடைபிடிக்க முடியாது. இந்த ஆறையும் ஃபித்னாவாதிகள் மீறக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஃபித்னாவில் விழுகக்கூடாது என்று அஞ்சக்கூடிய மக்கள், சரியான கொள்கையில் உள்ள மக்கள் இந்த ஆறையும் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த அதுல முதலாவது விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியை நாம் பற்றி பிடிக்க வேண்டும். மார்க்கத்தில் புதுமையை நாம் உருவாக்கக்கூடாது. எந்த ஒரு கொள்கை கருத்து மார்க்கம் பெயரில் சொல்லப்பட்டாலும் அது புதுமையா பழமையா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுதான் முதலாவது விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியை பற்றி பிடிக்கணும். புதுமையை உருவாக்கக்கூடாது, பழமையை பிடிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி என்றால் அது புதுமையா பழமையாது சொல்லுங்க. அது புதுமையா பழமையா? அது பழமை. சுன்னத்துங்கிறமே சுன்னத் என்றாலே என்ன, செய்து காட்டப்பட்டதுன்னு அர்த்தம். செய்து காட்டப்பட்டது, நமக்கு ஒரு வழிமுறையாக காண்பிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். நபி அவர்கள் எதை செஞ்சிருக்கிறாங்களோ அந்த பழமையைத்தான் நம்ம பிடிக்கணும். மார்க்கத்தின் பெயரால் வரக்கூடிய எல்லா குழப்பங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சுன்னத்தை அழித்து விட்டுதான் உருவாகும். சுன்னத்தை கடைபிடித்து எந்த ஒரு ஃபித்ராவும் வராது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நபி வழியில அவர்கள் சொன்ன கருத்தில் கொள்கையில் மக்கள் எல்லாம் இருந்து அந்த வழியில இருக்கக்கூடிய மனிதன் எந்த ஒரு ஃபித்ராவையும் உருவாக்க மாட்டான். ஃபித்ரா வராது. சுன்னா தான் பாதுகாப்பு, நம்மளை பாதுகாக்கும். ஃபித்ராவுக்கு போக விடாம பாதுகாக்கும். எப்போ ஒரு மனுஷன் ஃபித்ராவாதி ஆகுவான், குழப்பவாதி ஆகுவான்? அவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியை விட்டு போனான்னா அடுத்து அவன் போய் சேர வேண்டிய இடம் ஃபித்ராவாகத்தான் இருக்கும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழி பழமை, அதை விட்டுட்டானா இவன் எதை உருவாக்குவான்? புதுச உருவாக்குவான். அப்ப ஆசிரியர் சொல்றாரு, மார்க்கத்தின் பெயரால யார் என்ன சொன்னாலும் நீங்க முதல் என்ன பார்க்கணும் தெரியுமா, இவன் புதுச சொல்றானா பழச சொல்றானா? ஃபித்னாக்கள் எல்லாமே புதுசுதான். இஸ்லாமிய இப்ப உள்ள ஃபித்னாக்களா இருக்கட்டும், இஸ்லாமிய வரலாற்றில் இதுக்கு முன்னாடி நடந்த ஃபித்னாக்களா இருக்கட்டும், எல்லாமே பாருங்க, அது வரும்போது இது புதுசா பழசா என்ற ஒரே ஒரு கேள்வியை மட்டும் மக்கள் கேட்டு பழகியிருந்தா இந்த ஃபித்னாக்கள் வந்திருக்கவே வந்திருக்காது. அப்பவே அடையாளப்படுத்தி இவன் புதுசா சொல்றான். இதுக்கு முன்னாடி யாரு சொன்னா, உனக்கு யாரு சொன்னா இத, இதுக்கு முன்னாடி உள்ள சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, சஹாபாக்கள் சொன்னாங்களா, தாபீன்கள் சொன்னாங்களா, ஒவ்வொரு காலம் சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருக்கும் என்று நபி அவருங்க சொன்னாங்களே, இப்படி காலங்காலமாக நமக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்ன மக்கள் யாராவது சொன்னாங்களா இது பழசா புதுசா என்ற ஒரு கேள்வியை கேட்டோம் என்றால் பழுச்சுன்னு தெரிஞ்சிடும். இது வந்து இப்ப உள்ள புதுச்சரக்குது, இது வந்து பிதாத். ஆக இந்த விஷயத்தை அவர்கள் சிந்திக்க சொல்கிறார்கள். ஆக ஒரு சுண்ணத்தை ஒருவன் விட்டு போகும்போது அவன் எதை உருவாக்குவான்? புதுச உருவாக்குவான். எது பழசு? சுண்ணத்து தான் பழசு. அந்த சுண்ணத்தின் அடிப்படை சுண்ணத் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல். அதைத்தான் சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் என்று இப்ப வரைக்கும் அல்ல கியாமத் நாள் வரைக்கும் அந்த சுண்ணத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அதுக்கு மாத்தமா ஃபித்னாவாதி எவன் இருப்பான்? அந்த பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் மறுத்துட்டு புதுசா வந்து ஒரு கருத்தை சொல்லுவான். அது இதுக்கு முன்னாடி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. தாபீன்கள் சொல்லியிருக்க மாட்டாங்க. முன்னாடி எந்த ஒரு நம்ம காலத்தில் வாழக்கூடிய நன்மக்கள் கூட சொல்ல மாட்டாங்க. அப்ப இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இதுக்கு ஆசிரியர் நான்கு விஷயங்களை இதன் கீழ் கொண்டு வருகிறார். முதலாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ். இந்த அடிப்படைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை அவர்கள் கூறுகிறார்கள். இப்னு மாஜா அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ். உண்மையிலே நம்ம எல்லோரும் இதுதான் ஃபித்னாவுக்கு பாதுகாப்பான ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபைன்னஹு மை யஐஷ் மின்கும் பாதி ஃபஸயரா இஹ்திலாஃபன் கஸீரா. எனக்கு பிறகு உங்களில் வாழக்கூடியவர் ஏராளமான முரண்பாடுகளை காண்பீர்கள் சொல்லிட்டாங்க. நிறைய முரண்பாடு ஃபித்னாக்கள் வரும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஃபஅலைக்கும் பிஸுன்னத்தி, எதை கடைபிடிக்க வேண்டும்? என்னுடைய வழியை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். வசுன்னத்தில் ஹுலஃபாயி ராஷிதீன் அல் மஹ்தியின், நேர்வழி பெற்ற, நேர்வழி காட்டப்பெற்ற ஹலிஃபாக்களுடைய வழியையும் பற்றி பிடிக்க வேண்டும். இந்த ரெண்டை நபி சேர்த்து சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? அந்த ரெண்டு ஒண்ணு. நபி ஸல்லல்லாஹுடைய சுன்னத்துல தான் ஹலிஃபாக்கள் இருப்பாங்க. ஹலிஃபாக்கள் எந்த சுன்னத்துல இருக்கிறாங்களோ அதுதான் நபி ஸல்லல்லாஹுடைய சுன்னத். அதனால நபி ரெண்டை சொல்றாங்க. நபியையும் சொன்னாங்க, தன்னோடு சேர்த்து ஹலிஃபாக்களும் என் வழியிலே இருப்பார்கள், அந்த வழியில நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். தமஸ்கு பிஹா அல்லு அலைஹா பின் நவாஜித், கடவாய்ப்பொருட்களால கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். ஒய்யாக்கும் முஹந்தசாத்தில் உமூர், புதுமையான விஷயங்களை விட்டு எச்சரிக்கிறேன். இப்ப புதுமனா என்னன்னு விளங்குதா? புதுமை என்றால் அதற்கு எதிர்ப்பதம் சுன்னத். சுன்னத்துக்கு எதிர்ப்பதம் தான் பிதாத். முஹதசாத் பிதாத் என்று சொல்கிறோமே, இதற்கு எதிர்ப்பதம் சுன்னத். சுன்னத்துக்கு எதிர்ப்பதம் தான் என்னது? பிதாத். ஒரு மனிதன் மார்க்கத்தில் பிதாத்தை எப்ப உருவாக்குவான்? நபிகளாருடைய சுன்னாவை, ஹலிஃபாக்களுடைய சுன்னாவை அவன் பற்றி பிடிக்காத போது அவன் பிதாத்வாதியா உருவாகுவான். புது புது சரக்குகளை எல்லாம் மார்க்கத்தில் உருவாக்கி இவன் மூமின் அவன் காஃபிர் என்ற ஃபிர்கா மார்க்கத்தில் பிரிவினைகளை எல்லாம் அவன் ஏற்படுத்துவான். புதுமையான விஷயங்களை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன், ஒவ்வொரு புதுமையும் வழிகேடு, ஒவ்வொரு பிதாயத்தும் வழிகேடு, நரகத்துக்கு இழுத்து செல்லும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல எச்சரிக்கிறாங்க. ஆக இதுதான் அடிப்படை. சுன்னத் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த சுன்னத்தை விட்டால் பிதாயத்து வரும். அந்த பிதாயத்தில் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். இதை ஒரு மனிதன் கடைபிடிச்சிட்டாலே எந்த ஒரு ஃபித்னாவும் ஒழுகவே மாட்டான். இந்த மூத்தசிலா கதிரியா என இல்லாத நாசமான கருத்துகள் எல்லாம் வந்துச்சு. வரும்போது இந்த கருத்துல நபி இருந்தாங்களா, சஹாபாக்கள் இருந்தாங்களா, தாபீன்கள் இருந்தாங்கன்னா ஒரு கேள்வி போதும், அது வழிகேடுங்கிறத பிரிச்சு காட்டிடும். இரண்டாவது முஆத் இப்னு ஜபல், நாலு விஷயங்களை ஆசிரியர் சொல்றாருன்னு சொன்னோம். இரண்டாவது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஒரு உபதேசம் அபுதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலே அழகான உபதேசம். சஹாபாக்கள் ஃபித்னாக்களை எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போகும்போது ஃபித்னாக்களை எல்லாம் சொல்லிட்டு போனாங்க. ஃபித்னா உங்களுக்கு பின்னாடி வரும், அது இப்படி இப்படி எல்லாம் இருக்கும், அதெல்லாம் அறிவிச்சுட்டு தான் போனாங்க. நம்மள குழப்பத்தில் அவங்க விடல. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு பிறகு சில ஃபித்னாக்கள் உருவாகும், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஃபித்னாக்கள் உருவாகும், செல்வம் பெருகும். செல்வம் பெருனா என்ன? குரான் வந்து அதிகமா எல்லாரும் வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்தில் குரான் வந்து அந்த குரான் மனப்பாடம் பண்ணவங்க தான் குரானை வச்சிருப்பாங்க, மார்க்க அறிவுள்ளவர்கள் தான் குரானை வச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இருக்குதா? குரான் எல்லாம் குரானை பத்தி அறிவு இருக்காது, இஸ்லாத்தை பத்தியே தெரியாது, அவன் கூட என்ன செய்வான்? குரானை வைத்திருப்பான். பிற்காலம் வரும், செல்வம் பெருகும், குரானும் அதிகமாகும். முனாஃபிக் வச்சிருப்பான், மூமீன் வச்சிருப்பான், ஆம்பளை வச்சிருப்பான், பொம்பளை வச்சிருப்பான், சிறுவன் வைத்திருப்பான், பெரியவன் வைத்திருப்பான், அடிமை வச்சிருப்பான். அந்த அளவுக்கு எல்லா பேர் கையிலையும் குரான் இருக்கும். ஆனா இப்ப எங்கிட்ட உள்ள மாதிரி நிலை இல்ல. அப்ப எல்லா பேர் கையிலையும் குரான் வரும். அப்போ ஒருத்தன் சொல்லுவான், என்ன என்னிடத்துல குரான் இருக்குது, நான் குரானை படித்து விட்டேன், என்னை யாரும் பின்பற்ற காணோம், என்னை யாரும் பின்பற்ற மாட்டேங்கிறாங்களே என்று அவன் சொல்லுவான். அப்ப அவன் யோசிப்பான், நம்ம புதுசு புதுசா ஏதாவது சொன்னாதான் மக்கள் பின்பற்றுவாங்க என்று சொல்லி மார்க்கத்தில் புதிது புதிதாக அவன் உருவாக்க ஆரம்பிப்பான். இப்ப வழிகேடு வர்றதுக்கு இது ஒரு காரணம். என்ன? எப்படி மக்களை கவர்றது? இருக்கிறத சொல்லு. அவனுக்கு என்னது இருக்கிறத சொல்ல வராது. எப்படி மக்கள் கூட்டத்தை செய்ய, எதை சொன்னா மக்கள் விரும்புவாங்க, எதை சொன்னா மக்கள் வெறுப்பாங்க. அப்ப மக்களுக்காக என்ன செய்வான்? அவன் புதுசு புதுசா சொல்ல ஆரம்பிப்பான். அவன் புதிதாக உருவாக்கியதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன், அதை வழிகேடு. அடுத்து முஆத் இப்னு ஜபல் சொல்றாங்க, ஹத்திருக்கும் ஜெயகத்தில் ஹக்கீம், அறிவாளி இருக்கிறானே அவன் வழிகேட்டதான் உங்களுக்கு ரொம்ப நான் எச்சரிக்கிறேன். அறிவாளி இருக்கிறானே அவன் வழி கேட்டதான் எச்சரிக்கிறேன். ஏன்னா அவன் பேச்ச கேட்டுதான் அம்புட்டு பேரும் கெட்டு போவான். யார் பேச்ச கெட்டு போவான்? அழகா பேசுவான், கவர்ச்சியா பேசுவான். அவனுடைய பேச்சை கேட்டாலும் நமக்கு தூக்கம் வராது. சத்தியத்தில் இருக்கக்கூடிய பேசுற மக்கள் அவங்க பேச்ச கேட்டா கூட நமக்கு தூக்கம் வரும். ஏன்னா கவர்ச்சிகள் இருக்காது. மார்க்கத்தை அளக்கிறதுக்கு கவர்ச்சி கிடையாது. ஆனா அழகா பேசுவான், அறிவார்ந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லுவான். அவன் தான் டேஞ்சர் ஆனவன். ஏன்? அவன் தான் மார்க்கத்தில் சில விதேயத்துகளை சொல்லும் போது மக்கள் என்ன செய்வாங்க? அதுவும் உண்மை என்று அதை அங்கீகரிக்க ஆரம்பித்து விடுவார்கள். சில நேரங்களில் ஒரு கெட்ட மனிதன் நல்ல கருத்தை கூட சொல்லிருவான். ஆனா மக்கள் எதை பார்ப்பாங்கன்னு கேட்டா, இவன் நல்லா அறிவாளியா இருக்கிறானா, அழகா பேசுறானா, இதைத்தான் மக்கள் பார்ப்பாங்க. ஆனா அந்த கருத்தை மக்கள் பார்க்கறது கிடையாது. முஆத் இப்னு ஜபல் என்ன சொல்றாங்கன்னா, நீ ஆளை பார்க்காத, அடுத்தவனுடைய திறமையையும் பார்க்காத, நீங்க பார்க்கறது ஒரு மனிதன் சுன்னத்தை சொல்கிறானா, அவன் கொல்லக்கூடிய கருத்து இதுக்கு முன்னால் உள்ள மக்களால் சொல்லப்பட்டிருக்கிறதா என்றுதான் நீங்க பார்க்கணுங்கிறத அழுத்தமா சொல்லி காட்டுறாங்க. அப்ப கேள்வி பக்கத்தில் இருந்து ஒரு ஆள் கேட்கிறாரு, அறிவாளி வந்து வழிகட்ட கருத்தை சொல்லுவான், ஒரு சில கெட்ட மனிதன் முனாஃபிக் சத்தியத்தை சொல்லுவாங்கிறீங்களே, இது எப்படி நாங்க தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு அழகா அவங்க சொன்னாங்க, ஒரு அறிவாளி பேசும்போது மக்களிடத்துல மாஹாதிகி, இவெல்லாம் என்ன மாதிரி பேசுறான் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்களே. அது குரான்ல இருக்காது, ஹதீஸ்ல இருக்காது. ஆனா அவனுடைய பேச்சு பார்த்தா மக்களால் சிலாயித்து சொல்லப்படும். என்ன மாதிரி பேசுறான் அப்படின்னு ஒரு கவர்ச்சியில போய் உழுகிறாங்களே, அந்த மாதிரியான பேச்சுக்களை எல்லாம் நீங்கள் புறக்கணித்து விடுங்க. அந்த கவர்ச்சியில போய் நீங்க விழுந்து விடாதீர்கள். ஒரு மனிதன் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னால், அவன் சுன்னாவை சொன்னால், அது யாரு சொன்னாலும் அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. உண்மையிலே முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த காலத்துல இருந்து ஃபித்னாவை பத்தி பேசுற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இன்னைக்கு மக்களுடைய மனப்பான்மை என்னவாயிடுச்சு, ஒருவர் சொல்லக்கூடிய கருத்து சரியா இல்லையாங்கிறது அவர் ஹதீஸ்ல உள்ளதை சொல்றாரா இல்லையாங்கிற ஒரு மனப்பான்மை ஒரு காலத்துல இருந்துச்சு. அப்படிதானே, ஹதீஸ்ல உள்ளத சொன்னா அவன் நல்ல மனுஷன், ஹதீஸ்ல இல்லாத சொன்னா அவன் கேடுகட்டவன், இப்படித்தான் அளவுகோலா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஹதீஸ் ஒரு மனிதனை நிர்மாணிப்பதற்கு முடிவு செய்வதற்கு அளவுகோலாக இருந்த காலம் மாறி போய் எப்படி ஆயிடுச்சு, அவர் சொன்னாதான் ஹதீஸ், அவர் சொல்லானா ஹதீஸே கிடையாது, இப்படிங்கிற அளவுக்கு அவருடைய திறமைகள் மீதும் ஆற்றல் மேலையும் அவருடைய கவர்ச்சிகரமான பேச்சுக்கள் மேலையும் மனிதர்களுக்கு நம்பிக்கை அதிகமாகிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கு மாத்திரமா வேற யாராவது சொன்னாங்கன்னு அது எதுவுமே கேட்கறது, ஹதீஸே சொன்னாலும் கேட்கறது கிடையாது. அப்ப இது ஃபித்னாவுடைய வழி, இது நம்ம பார்க்கக்கூடாது. மூணாவது விஷயம், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஒரு கூற்றை ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவங்க யாருன்னா, அவங்க ஒரு தாபியர், பல சஹாபாக்களை கண்டவர்கள், அமீருல் மூமினின், இஸ்லாமிய ஆட்சியாளர், ஒரு ஹலீஃபாவாக இருந்தவர்கள், ஒரு நல்ல ஆட்சியாளர். ஆட்சியாளர்கள் சில பேர் மார்க்க பிடிப்பு இல்லாம ஒரு மாதிரி இருந்தவர்களும் உண்டு. ஆனா இவங்களை பத்தி அப்படி கிடையாது. இவங்களை பத்தி வரலாறுகள் எப்படி எழுதப்படும்னா, இவர் வந்து அடுத்த ஒரு உமராக இருந்தார். பேர்லே உமர் என்று இருக்கக்கூடியது. உண்மையிலே அவர் என்ன செஞ்சார், உமர் அலியல்லா அவர்களைப் போல இருந்த ஒருவர் அப்படிங்கிற அளவுக்கு சிலாயித்து சொல்லப்பட்ட உண்மையில ஒரு நல்ல ஒரு சஹாபி. மார்க் அறிவு, ஒரு ஆட்சியாளருக்கு மார்க் அறிவு, நற்குணம் எல்லாமே சேர்ந்து இருக்கிறது வந்து ரொம்ப அரிதிலும் அரிது. இவர் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும், மார்க்கத்துடைய எல்லா சிறப்புகளும் அவரிடத்துல நிறைவாக இருந்தது. அந்த தாபியா ஹலீஃபா அவங்க தான் சொல்றாங்க, உங்களுக்கு மக்களுக்கு அவங்க உபதேசம் பண்றாங்க, அல்லாஹ்வுடைய தக்வாவை உங்களுக்கு வலியுறுத்துகிறேன், மார்க்க விஷயங்கள்ல நடுநிலையோடு இருங்க, ஓவராவும் போயிடாதீங்க. மார்க்கமே நடுநிலை தான், ஓவராவும் போயிடாதீங்க, கீழையும் தாழ்ந்துடாதீங்க. நபிசல்லாசோடைய சுன்னத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. எப்ப இதை சொல்றாங்கன்னா, விதியை பத்தி அவங்ககிட்ட கேள்வி ஏற்கப்படுது. ஏன்னா விதியை பத்தி ஒரு குழப்பம் உருவாகி போச்சு. விதி வந்து அப்படி கிடையாது, அல்லா நேர்மையானவன் நியாயமானவன், மனிதர்கள் செய்யற காரியத்துக்கும் அல்லாவுக்கும் சம்பந்தம் கிடையாது, அல்லாஹ் இதை பத்தி அல்லாவுக்கு நாலேஜே கிடையாது, மனுஷன் செய்யறானா அவனா செய்யறான் என்று விதியையும் மனிதருடைய காரியங்களையும் சம்பந்தப்படுத்தாமல் விதியை மறுக்கக்கூடிய கதிரியா என்ற ஒரு வழிகட்ட கூட்டம் உருவாயிருச்சு. அப்ப இது சுன்னத்தா பிதாத்தா? இது பிதாத். தெளிவா சுன்னத் இருக்குது, குர்ஆன்லயே ஹதீஸ்லயே ஆதாரங்கள்லாம் இருக்குது. ஆனா இந்த மாதிரி ஒரு பிதாத்தை வந்துருச்சு. இதை பத்தி கேள்வி கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, சுன்னத்தை பற்றி பிடியுங்கள். பிதாத்வாதிகள், புதுமைவாதிகள் புதிது புதிதாக என்னெல்லாம் உருவாக்குறாங்களோ அதெல்லாம் நீங்க மறுத்துருங்க, புதுச்சரக்கு அதெல்லாம் மறுத்துருங்க. நபிசல்லாசுடைய சுன்னத்து நடைமுறையில இருந்து வருகிறது, அந்த சுன்னத்தை நீங்கள் பற்றி பிடித்தால் அதுவே உங்களுக்கு பாதுகாப்பு. ஒரு மனுஷன் எந்த விதத்தை உருவாக்கினாலும் அதற்கு முன்னால் அது வழிகேடு, இதை உருவாக்க கூடாது என்ற கருத்து சுன்னத்திலே தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கும். தெளிவாக ஒரு சுன்னத்தி இருக்கும். இதெல்லாம் அவங்க சொல்றாங்க, நான் சொல்லல, உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவங்களுடைய கூற்று. ஏனென்றால் ஏன் சுன்னத்து, ஒரு மனுஷன் விதத்தை உருவாக்கினாலும் அது தப்புங்கிறது சுன்னத்தில் ஏன் இருக்குன்னு கேட்டா, அந்த சுன்னத்தை உருவாக்கினவங்க யாருன்னு கேட்டுமா, நபிசல்லாசவங்க. அவங்களுக்கு தெரியாதா இதுக்கு மாத்தமா இருக்கக்கூடிய கொள்கையில என்னென்ன வழிகேடுகள் இருக்கிறது, என்னென்ன தேவையில்லாமல் மூழ்கக்கூடிய, தேவையில்லாம யோசிக்கிறது, தேவையற்ற விஷயங்கள்ல போய் மூழ்கிறது, ஆழமா போகிறது, இதெல்லாம் நபிக்கு தெரியும். எனவே நமக்கு முன்னாடி சென்ற நல்லடியார்கள் எதை பொருந்தி கொண்டாங்களோ அதை நீங்க பொருந்திக்கோங்க. இப்ப இதெல்லாம் வருது, இப்போ சமீபத்தில் நடக்குதுல்ல, இந்த சூனியம், கண்ணேறு, ஜக்காத்து, வருஷம் கொடுக்கறதா, ஒரு இப்படிலாம் குழப்பங்கள் பித்னாக்கள் வருதுல, ஒரே ஒரு கேள்வியை தான் கேளுங்க. என்ன கேள்வி? இது புது சரக்கா பழசா? இது வந்து புது சரக்கா அல்லது இதுக்கு முன்னாடி நல்ல மக்கள் சொல்லி இருக்கிறாங்களா கேட்டா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இது வந்து தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்ச இது புது சரக்கு, இது வந்து நபியுடைய காலத்துல இல்ல, சஹாபியுடைய காலத்துல இல்ல, தாபியினுடைய காலத்துல இல்ல, எந்த நல்ல மக்களுடைய வழியிலையும் இல்ல. அப்ப தெரிஞ்சு போயிடும் அடையாளம். அப்படித்தான் அல்லாஹ் மார்க்கத்தை வச்சிருக்கான். நீங்க ஒரு இந்த கருத்துக்கள்லாம் சரியா தப்பான்னு குரான் ஐஸ்ல போய் முட்டி மோதி கஷ்டப்படுறதுக்கு ஒரே ஒரு கேள்விதான். இது புதுசா பழசா முடிஞ்சு போச்சு டாபிக், தள்ளி குப்பையில தள்ளி எரிஞ்சிட வேண்டியதுதான். இதெல்லாம் ஒன்னத்துக்கு உதவாது, இது நம்ம நரகத்துல தள்ளிரும். அப்ப அவங்க சொல்றாங்க அந்த சமக்கு முன்னாடி உள்ள சமூகம் அவங்க எதை பொருந்தி கொண்டாங்களோ அதை நீங்க பொருந்திக்கோங்க. அவங்களாம் அறிவில்லாமே அந்த கொள்கையில இருந்தாங்க, அறிவோட தான் இருந்தாங்க, அவங்களுக்கும் தெளிவான விளக்கங்கள் எல்லாம் இருந்துதான் இந்த கொள்கையில இருந்திருக்கிறாங்க என்று இவர் அழகா என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப அவர்களுடைய வழி, நமக்கு முன் சென்ற நல்ல மக்களுடைய வழியை புறக்கணிச்சு எவன் புதுமையை உருவாக்குறானோ அவன் வழிகேடன், அவன் வழிகேடன், அவர்கள் தான் நேர்வழியில் இருந்தவர்கள். இன்னைக்கு வழிகேடுகள் இப்படித்தான் நீங்க பிரிச்சு பார்க்க முடியும். ஒரு சில விஷயங்கள் வருதுலா இல்லையா, அதுல வாதங்கள் பிரதிவாதங்கள் அதெல்லாம் வந்து போனாலும் நீங்க சிந்திச்சு பார்க்கலாம், ஆனா எல்லாருக்கும் அதை அறிஞ்சிட முடியாதுல்ல. குரான இஸ்ல இவங்க என்ன சொல்றாங்க அவங்க இதெல்லாம் பார்க்கறது ஒரு பாமர மக்களுக்கு கஷ்டம்தான். பாமர மனிதனுக்கு அழகா காட்டக்கூடிய வழியைத்தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அழகா சொல்றாங்க. ரொம்ப ஈஸியான வழி என்ன, சஹாபாக்கள் என்ன கொள்கையில் இருந்தாங்க, முடிஞ்சு போச்சு. அவங்க தானே சொர்க்கவாசி, அவங்க என்ன கொள்கையில் இருந்தாங்க. தாபீன்கள் வாழையடி வாழையா, அதே கொள்கை என்ன கொள்கை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஒரு கேள்வி நமக்கு போதுமானது. இது மூணாவது விஷயம். நாலாவது, அப்துல் அசீஸ் பின் பாஸ், ஷேக் பின் பாஸ் அவர்களுடைய ஒரு கூற்றை ஆசிரியர் இங்கே குறிப்பிடுகிறார். என்ன ஃபித்னாக்கள், அனைத்து ஃபித்னாக்களுடைய வகைகளும் அதிலிருந்து நம்ம தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் நபிசல்லாசருடைய சுன்னத்தையும், ரெண்டு மட்டும் இருந்தா பத்தாது, அல்லாஹ்வுடைய வேதம் நபிசல்லாசருடைய சுன்னத் சஹாபாக்களுடைய வழி, அவங்க குரானை இந்த சுன்னாவை எப்படி அவங்க செயல்படுத்தினாங்க சஹாபாக்களுடைய வழி, அதே வழியில் சென்ற நல்ல மக்கள் நேர்வழியாளர்களுடைய சத்தியவான்களுடைய வழி, எல்லாமே ஒரு வழிதான். வழிதான் ரசூலுடைய வழி, அல்லாஹ் ரசூலுடைய வழிதான் சஹாபாக்களுடைய வழி, சஹாபாக்களுடைய வழிதான் அதுக்கு பிறகு வந்த தாபியன்கள் நல்ல மக்களுடைய வழி. இதெல்லாம் ஒன்னாதான் இருக்கும். ஆனா வழிகேடர்கள் என்ன செய்வாங்க, பிரிப்பாங்க. அல்லாஹ்வுடைய வழி வேற, ரசூலுடைய வழி வேற, அங்க ஒரு பிரிவினை ஏற்படுத்துவான். அப்புறம் என்ன செய்வார்கள், குரான் ஹதீஸ் நாங்க ஃபாலோ பண்ணுவோம் ஆனா சஹாபாக்களை பின்பற்ற மாட்டோம்னு அங்க ஒரு பிரிவினை ஏற்படுத்தி விடுவார்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும், இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது பழசா புதுசா அப்படிங்கறது முதலாவது அடையாளம். சுன்னத்தா இது பிதாத்தா, இந்த குழுவில சஹாபாக்கள் தாபீன்கள்லாம் இருந்திருக்கிறாங்களா, இப்ப வரைக்கும் இருப்பாங்க. அது நம்ம தாபீன் காலத்துல இருந்தாங்க அதுக்கப்புறம் இல்லங்கிறது கிடையாது. கியாமத் நாள் வரைக்கும் அதுக்கு அப்படியே அந்த சங்கிலி தொடர் இருந்துகிட்டே இருக்கும், அந்த தொடர்பு அப்படியே என்ன செய்ய இருந்துகிட்டே இருக்கு. இப்ப இருப்பாங்க, இனியும் இருப்பாங்க, கியாமத் நாள் வரைக்கும் இருப்பாங்க. இப்ப ரெண்டாவது அடிப்படை, இது முதலாவது அடிப்படை ஃபித்னால இருந்து தப்பிக்கிறதுக்கு. இரண்டாவது அடிப்படை, ஒரு மனுஷன் ஆதாரங்களை வச்சுதான் அவனுடைய கொள்கையை முடிவு பண்ணணும். ஆதாரங்களை வச்சுதான், குரான் சுன்னா வச்சுதான் தன்னுடைய கொள்கையை முடிவு பண்ணணும். தானாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு அதற்கு தகுந்தவாறு குரான் ஐஸ போய் என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. அப்படி போனானா அவன் ஃபித்னால தான் உழுவான். அவனா ஒரு கொள்கையை வச்சுக்கிறது, அறிவை பார்க்கறது, அவன் அறிவு ஒன்னு சொல்லும் இல்லையா, அதுக்கு தகுந்தவாறு குரானை பார்க்கறது, அதுக்கு தகுந்த மாதிரி குரானை வளைக்கிறது. இவன் அறிவு, இவன் கண்டுபிடிச்ச இவன் அறிவுக்கு இவனுடைய மனோ இச்சைக்கு தகுந்தவாறு குரான் இருக்காது, ஹதீஸும் இருக்காது. நல்ல மக்கள் என்ன செய்வாங்க, குரான் இஸ் என்ன இருக்கா அதுதான் என்னுடைய எண்ணம், அதுதான் என்னுடைய கொள்கை, இப்படி முடிவெடுப்பாங்க. சஹாபாக்கள் எல்லாம் அப்படிதான் இருந்தாங்க. ஆனா வழிகடர் என்ன செய்வானா, அவன் ஒரு கொள்கையை உருவாக்கிக்கிட்டு அதுக்கு தகுந்தவாறு குரானை போய் பார்ப்பான், நபிசல்லாசுடைய ஹதீஸ்களை போய் பார்ப்பான். அப்ப அனைத்தும் அவனுக்கு ஒத்து வராது. அவனுக்கு ஒத்து வராத விஷயங்கள் குரான்ல இருக்கும், ஹதீஸ்ல இருக்கும். அப்ப அவன் என்ன செய்வான், குரான் என்று வரும்போது இந்த வசனத்தை நேரடியா நம்ம புரியக்கூடாது, நேரடியா புரிஞ்சா சிர்க்கில் விழுந்துருவோம், போய் விழுந்து சாவு. நேரடியா வசனத்தை புரிஞ்சா சிர்க்கில் விழுந்துருவாங்களாம். அப்ப என்ன பண்ணணுமா, அவரா புதுசா ஒரு சரக்கு உருவாக்குவார், எனவே இப்படித்தான் நம்ம புரியணும் அப்படின்னு ஒன்னு சொல்லுவார். இப்படி வரும். அப்ப வசனங்களுக்கு சுய விளக்கம் கொடுப்பாங்க, அதனுடைய கருத்தை நேரடி அர்த்தம் இருக்குமே. முஸ்லிம்கள் இதுவரைக்கும் நம்பி வந்த ஒரு பொருள், அந்த அர்த்தத்தை மறுத்து ஒரு புது கருத்தை என்ன செய்வாங்க, உருவாக்குவாங்க. வசனத்துக்கு மாற்று விளக்கம் சொல்லுவாங்க, மாற்று விளக்கம் இதை செய்வாங்க. சரி, குரானை மறுத்து அவன் காஃபிரா போய் தொலைஞ்சிருவான், அதனால குரானை மறுக்க மாட்டான். என்ன செய்வான், இந்த மாதிரியான மாற்று விளக்கம் தான் கொடுப்பாங்க. ஹதீசுகள் வருமே, குரான் மாதிரி இல்லை இல்ல ஹதீசு, ஒரு சின்ன வேறுபாடு இருக்கத்தானே செய்யுது. அந்த வேறுபாட்டை வச்சுக்கிட்டு ஹதீச கீழே தூக்கி போட்டுருவான். இது வழிகேடர்கள் செய்யறது. குரான்ல மாற்று விளக்கம் கொடுக்கிறது, ஹதீசுன்னு வரும்போது என்ன செய்யறது, அது குரானுக்கு மாத்தமா இருக்கு, எதையாவது ஒன்று சொல்லி அந்த ஹதீசுகளை மறுக்க சொல்லி மறுத்து விடுவார்கள். அப்ப நீங்க விளங்கிடணும், ஆஹா வசனங்களுடைய அர்த்தத்தை மாத்துறது என்ன, ஹதீசுகளை நிராகரிக்கிறது, அப்ப இது வழிகேடு. இந்த மாதிரி யார் சிலதை ஏத்து சிலதை மறுக்கிறாங்களோ அப்ப நீங்க விளங்கிக்கணும், அது ஃபித்னா, இது ஃபித்னாவுடைய வாசல், இவர்கள் வந்து ஃபத்தான்கள், குழப்பவாதிகள் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சு கவனமா இருக்கணும். எது நமக்கு சரியான கொள்கை, எல்லாத்தையும் ஏத்துக்கிறோங்கிறாங்களே, குரானை நேரடியா புரியுறாங்க, ஹதீஸ்ல ஒன்ன மறுத்து ஒன்ன ஏத்துக்கிறோங்க, எல்லாத்தையும் நம்புறாங்க, அப்ப இதுதான் நமக்கு சரியான கொள்கைங்கிறத ரெண்டாவது நம்ம புரிஞ்சுக்கணும், ஆதாரங்கள் நம்ம பார்க்கணும். அதனாலதான் பாருங்க, மனோ இச்சைவாதிகள் நாளுக்கு நாள் தான் அவங்க ஹதீஸை மறுப்பாங்க. ஏன்னா அவனுடைய ஹவாவுக்கு தோது இல்லாதது எப்பப்பெல்லாம் அவனுக்கு தெரியுதோ அப்பப்பதான் மறுத்துக்கிட்டே போவான். ஆரம்பத்தில் உன்னை மறுப்பான், அப்புறம் அவன் உன்னை நம்பிக்கிட்டு இருப்பான், அந்த அவன் நம்பிக்கை கொண்ட விஷயத்திலேயே மறுபடியும் கேள்வி வரும்போது அதையும் மறுப்பான், இதுவரைக்கும் நம்பிக்கிட்டு இருப்பான், அப்ப இன்னொரு கேள்வி அங்க வந்து அதையும் மறுப்பான். ஒரு வருஷத்துக்கு ஒரு விளக்கம் சொல்லுவான், அது எடுபடாருன்னா இன்னொரு விளக்கம் சொல்லுவான், அது விடாருனா மூணாவது ஒரு விளக்கம் சொல்லுவான். இப்படி காலங்காலமா விளக்கம் சொல்லியே போய்கிட்டு இருப்பான். ஹதீசுகளை நாளுக்கு நாள் ஒன்னுன்னா மறுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பான், அவனுக்கு எல்லையே கிடையாது. அப்ப இது ஃபித்னாவாதிகளுடைய அடையாளம். இதுக்கு ஆசிரியர் ரெண்டு வசனத்தை ஆதாரமா காட்டுறாங்க. ஒரு வசனம் அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் அஹ்சாப்ல 36வது வசனம், ஒமா கானலி மூமினின் வலா மூமினத்தின் இதா கதல்லாஹு ரசூலுஹு அம்ரா ஐ யகுனலஹுல் கைரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிவிட்டால் மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ அதில் சுய கருத்து தெரிவிப்பதற்கு அருகதை இல்லை, உரிமை இல்லை, தகுதி இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டாங்களா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. என் மனசுக்கு பிடிச்சாலும் பிடிக்காதனாலும் அதைத்தான் நம்ம விரும்பணும், அதைத்தான் நம்ம மனசு விரும்பணும், இப்படித்தான் நம்ம இருக்கணும். இன்னொரு வசனம் சூரத்து நிசா 4வது அத்தியாயம் 65வது வசனம், ஃபலா ரப்பி கலா யூமினூன், நபியே உன் இறைவன் மீது சத்தியமாக இவங்களாம் மூமின்களே கிடையாது. ஹத்தா யு ஹக்கி மூக்க ஃபீமா ஷஜர பைனஹும் சும்மலா யஜிதூஃபி அன்புசிஹிம் ஹரஜம் இம்மா கதைத் வை சல்லிமு தஸ்லீமா. தங்களுக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனையில் உன்னை நீதிபதியாக ஆக்கி நீங்கள் வழங்கிய தீர்ப்பில் கொஞ்சம் கூட நெருடலை உணராமல் முழுமையாக கட்டுப்படாதவரை இவர்கள் மூமீன்களே கிடையாது. அப்ப உண்மையான மூமின் யார் சொல்லுங்க, உண்மையான மூமின் யார், அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டு அதுக்கு இப்ப பேசக்கூடாது, வாய் திறக்க கூடாது. குரான் ஹதீஸ்ல வந்துருச்சா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அதுக்கப்புறமும் வாய திறந்த அவன் இபிலீஸ், என்ன விளங்கிக்கிறனோ, அவன் இபிலீஸ் ஆயிட்டான், அவன் சைத்தானா மாறிட்டான், நாளைக்கு நம்மள நரகத்துக்கு இழுத்துட்டு போயிருவான். இது ரெண்டாவது அடிப்படை. மூணாவது அடிப்படை, ஃபித்னாக்களை நீங்க விழுகாம ஃபித்னாவளை தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும்னா மார்க்கத்தை பற்றிய அறிவு நம்ம இடத்துல இருக்கணும், மார்க்கத்தை நம்ம வந்து படிக்கணும். இந்த மாதிரி தர்பியாக்கள் வந்து அவ வந்து உட்காரணும், என்ன மார்க்கத்தை வந்து படிக்கணும். நம்ம வந்து இந்த விஷயங்களை எல்லாம் தெரியறது கிடையாது. என்ன சில பேர் இருப்பாங்கல்ல, இந்த சமுதாயம் போராட்டம் அப்படின்னு என்ன செய்யறது, இதுல மட்டும் நல்ல விஷயமா இருந்தா அதுல ஈடுபடணும், தப்பு கிடையாது. ஆனா சில பேருக்கு என்னன்னா அது மட்டும்தான் இஸ்லாம், இந்த ஃபித்னாவை பத்தி தெரியறது இஸ்லாம் கிடையாது, நபி அவர்கள் குழப்பங்களை சொன்னாங்க அது அவங்களுக்கு இஸ்லாம் கிடையாது, மார்க்க நாலேஜை வளர்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வழிகள் வந்தா அதுக்கு போறது கிடையாது. அப்ப நீங்க விளங்கிக்கணும், இவங்களை தான் சைத்தான் வழிகெடுப்பான். யார, மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்வதில் ஆர்வம் இல்லாமல் அதை மத்த விஷயங்கள்ல மட்டும் கவனமா இருக்கிறாங்களே, அவங்க தான் என்ன செய்வாங்க, ஃபித்னால போய் விழுவாங்க. சைத்தான் அந்த மக்களை தான் போய் தேடி போவான், ஏன்னா அவங்க தான் சீக்கிரம் விழுந்துருவாங்க. சைத்தானுக்கு இப்ப நம்ம ஹக்கு பாத்தில் தெரிஞ்சு வச்சிருந்தோம் இங்களே, சைத்தான மனசுல போடும்போது நம்ம மனசு என்ன சொல்லும், இது ஆபத்து, இதுல நம்ம போகக்கூடாதுன்னு நம்ம கவனமா இருந்துருவோம். அப்படிதானே? தெரியாத ஆளுகதான் போய் என்ன செய்யறது, வலையில போய் உழுகிறது. அதனால சைத்தான் வந்து இந்த மாதிரி அறிவற்ற மக்கள்ல தான் வழிகெடுப்பான். அல்லாஹ் ஆசிரியர் அதுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டுறாரு, அழகான ஒரு ஆதாரம், சூரத்து ஃபாத்திர்ல 28வது வசனம், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வுடைய அடியார்களில் உலமாக்கள் தான் அல்லாவை அஞ்சுவார்கள். அல்லாவை அஞ்சி நடக்கக்கூடிய மக்கள் யாரு? உலமாக்கள். உலமான அல்லாஹ் சொல்றான், பொதுவா உலமானா 7 வருஷம் படிச்சவங்கன்னு அர்த்தம் கிடையாது, மார்க்கத்தை பற்றி அறிவுள்ளவர்கள், தெரிந்து கொண்டவர்கள். அவங்க 7 வருஷம் படிக்காமையும் இருப்பாங்க, பொதுமக்களா கூட இருப்பாங்க, ஆனா மார்க்க அறிவு இருக்கணும். மார்க்க அறிவு இருந்தா நீ உலமாதான், நீ ஆலிம் தான். அப்ப அல்லாவை பயந்து எப்ப நடப்ப? அல்லா பத்தி தெரிஞ்சாதானே உனக்கு பயம் வரும், அல்லா ரசூலுடைய சட்டத்திட்டங்களை தெரிஞ்சாதானே நீ அல்லாவுக்கு பயப்படுவ, கவனமா இருப்ப. அந்த அறிவு இல்லன்னா அல்லாவை நீ எப்படி பயப்படுவ, எப்படி நீ மார்க்கத்தில் உறுதியாக இருப்ப? இது ஒரு ஆதாரம். எனவே அன்பான சகோதரர்களே, மார்க்க அறிவு ஃபித்னாவில் நம்ம உழவக்கூடாது, ஃபித்னாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதை பத்தி அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்கன்னு நம்ம மார்க்க அறிவு நம்ம என்ன செய்யணும், வளர்த்துக்கணும். அது மாதிரியான சபைகள் வகுப்புகள் நமக்கு கிடைச்சா அதை நம்ம தவறு விட்டுறக்கூடாது. 4வது அடிப்படை, ஃபித்னாவில் தப்பிப்பதற்கு 4வது அடிப்படை, உலமாக்களோடு நாம் தொடர்பு வைக்க வேண்டும், மார்க்கத்தை நம்ம படிக்கணும். அடுத்து என்ன 4வது விஷயம், மார்க்க அறிஞர்கள் அவர்களோடு நம்ம தொடர்பு வைத்து இருக்கணும். அது மாதிரியான மார்க் அறிஞர்களுடைய மார்க்க நிகழ்ச்சிகள் நம்ம என்ன செய்யணும், கலந்து கொள்ளணும். யார் யாரெல்லாம் மார்க் அறிஞர்களோட தொடர்பு வைக்காம, அவர்கள்ட்ட இருந்து கல்வியை படிக்காம அறிஞர்களை விட்டு தூரமா இருக்கிறாங்களோ, சைத்தான் அவர்களை தான் தேடி திரியுமா, அவங்க ஈஸியா விழுந்துருவாங்க. ஏன்னா மார்க் அறிஞர்களோட தொடர்பு இருக்கும்போது இவங்களுக்கு அறிவு இல்லாட்டினாலும் அந்த அறிஞர்கள் என்ன செய்வாங்க, வழிகாட்டுவாங்க. நீங்க ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது டேஞ்சர், அங்க போயிடாதீங்க அப்படின்னு என்ன செய்வாங்க, வழிகாட்டுவாங்க. அதனாலதான் என்ன செய்யணும், நல்ல மக்களோடு மார்க்க அறிஞர்களோடு நம்ம என்ன செய்யணும், தொடர்பு இருக்கணும். நீங்க இந்த அடிப்படை எல்லாத்தையும் பாருங்க, நம்ம சொன்ன இந்த அடிப்படை, முன்னாடி சொன்ன அடிப்படைகளா இருக்கட்டும், எல்லாமே பாருங்க, ஃபித்னாவாதிகள் அதை தான் தகர்த்து எறிவாங்க. சுன்னத்தை அங்க கை வைக்கிறது, சுன்னத்தில் என்ன செய்யறது, மறுக்கிறது. 2வது அடிப்படை என்ன சொன்னோம், ஆதாரங்கள்ல அங்கேயும் என்ன செய்வாங்க, அவங்க செய்யற காரியத்தை பார்த்தோம். 3வது என்ன சொன்னோம், மார்க்கத்தை நம்ம படிக்கணும். அந்த மார்க்கத்தை படிக்கிறதுலையும் பாருங்க நீங்க, அதுலயும் அவங்க என்ன செய்வாங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் படிக்கணும், மத்தவங்க சொல்றதை போய் படிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த ஃபித்னாவாதிகள் செய்யறதை நம்ம பார்க்கிறோம். இது 4வது அடிப்படை. 5வது அடிப்படை, ஃபித்னாவிலிருந்து விழுகிறதுக்கு முஸ்லிம்களுடைய கூட்டமைப்பு இருந்தால், ஒரு இமாம் இருந்தால், அந்த இமாமையும் முஸ்லிம்களுடைய ஜமாத்தையும் வலிமையாக நாம் பற்றி பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும். முஸ்லிம்களுடைய ஜமாத் ஒரு இமாம் இருந்தால், அந்த இமாமையும் அந்த ஜமாத்தையும் நாம் வலிமையாக பற்றி பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும். இங்கே சொல்றது என்ன, இஸ்லாமிய ஆட்சியாளர், ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் இருக்கார், முஸ்லிம்கள்லாம் ஒன்றுபட்டு ஒரு சரியான கொள்கையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ப யாராவது அந்த ஜமாத்துல பிளவை ஏற்படுத்துறதுக்காக ஆட்சி ரீதியில கொள்கை குழப்பங்களை ஏற்படுத்தினா, அப்ப அவங்களை ஃபித்னாவாதின்னு சொல்லி ஓரம் கட்டிட வேண்டியதுதான். இதுக்கு ஆதாரமா ஹதீஸ் சொல்லி காட்டுறாங்க, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஹதீஸ். அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா ஃபித்னாவை பத்தியே கேட்பாங்க, ஏன்னா ஃபித்னா செய்யறதுக்கு இல்ல, எதுக்கு அந்த ஃபித்னாவை பத்தி கேட்கறதுக்குன்னா, அந்த ஃபித்னாவை அதிகமாக தெரிஞ்சு அதுல நம்ம விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அதிகமாக கேட்பேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அல்லாஹ்வின் துறை, இப்ப நம்ம நல்லா இருக்கிறோம், இதுக்கு பிறகு ஏதாவது கெட்டது வருமா, அந்த கெட்டதுக்கு பிறகு ஏதாவது நல்லது வருமா, பிற்காலத்தில் இப்பெல்லாம் நடக்குமான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா இப்ப நல்ல நிலை இருக்குது, இதுக்கு பின்னாடி கெட்டது வரும், அப்புறம் கெட்டதுக்கு பிறகு நல்லது கூட வரும், மாறி மாறி வரும். அப்ப என்ன செய்யணும் எனக்கு சொல்றீங்க, அப்ப நான் என்ன ஃபித்னாக்கள் வரும்போது நான் என்ன நடந்துக்கணும்னு கேட்கும்போது நபி சொன்னாங்க, அந்த கெட்ட காலத்தில் கவுமு நெஸ்தன்னு கைரி சுன்னத்தி, நான் காட்டாத வழி அவர்கள் காட்டுவார்கள், நான் காட்ட, இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, முஸ்லீம்ல இருக்குது, நான் காட்டாத வழி அவர்கள் காட்டுவார்கள், வயஹுது நபி கைரி ஹதி, நான் காட்டாத ஒரு வழியை அவர்கள் மக்களுக்கு போதிப்பார்கள், தாரிஃபு மின்ஹும் துன்கீர், அவங்ககிட்ட நல்லதையும் காண்பார் கெட்டதையும் காண்பாய், முழுக்க முழுக்க கெட்டதெல்லாம் இருக்காது, நல்லது நிறைய இருக்கும், ஆனா நல்லது நிறைய இருந்தா போதுமா, நல்லதையும் காண்பாய் கெட்டதையும் காண்பாய் ரெண்டு கலந்து இருக்கும், அவன் தான் ஆபத்தானவன், யார்கிட்ட நல்லது மட்டும் இருக்கோ அவன் தான் சத்தியத்தில் உள்ளக்கூடியவர்கள். ஹல் பாகதாலிகள் ஹரி ஹைரி மினஷா, அப்ப அடுத்து கேட்கிறாங்க, சில ஃபித்னாவாதிகள் ஒரு காலம் வரும், நரகத்தை நோக்கி அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள் உருவாகுவார்கள். அந்த அழைப்பாளர்களுக்கு யாரெல்லாம் பதில் அளிக்கிறார்களோ அவங்கள நரகத்தில் தூக்கி போட்டுருவாங்க. அப்ப அந்த மாதிரி தாயிகளும் உண்டு, நரக தாயிகள், நரகத்துக்கு அழைக்கக்கூடிய தாயிகள். அவங்க எப்படி இருப்பாங்க? நம்ம தோளுதான். உங்களுக்கு என்ன தோல் இருக்கோ அந்த தோல் தான் அவனுக்கு இருக்கும். உங்களுக்கு நீங்க என்ன மொழி பேசுறீங்களோ அதைத்தான் அவர்களும் பேசுவார்கள். அப்ப என்ன செய்யறது? நான் என்ன பண்றது? முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய ஜமாத்தை நீ பற்றி பிடித்துக்கொள். ஓ இமாம், அந்த இமாமையும் பற்றி பிடித்துக்கொள். சரி, ஜமாத்தும் இல்ல இமாமும் இல்ல, அப்ப என்ன செய்யறது? நம்ம ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் கீழே இருந்தோம்னா அப்ப நம்ம அந்த ரூலை ஃபாலோ பண்ணி நம்ம நடந்துக்கணும். முஸ்லீம் ஆட்சியாளர் கீழே இருந்தோம்னா, சரி நம்ம ஊருக்கு போறோம், இந்தியாவுக்கு போறோம், ஸ்ரீலங்காவுக்கு போறீங்க, அங்க முஸ்லீம்களுக்கு எந்த ஒரு இமாமும் கிடையாது, அப்ப என்ன செய்யறது? அதுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி காட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலை இருந்தால் ஃபஅதஸில் தில்கல் ஃபிரக குல்லிஹா, அந்த வழிகட்ட கூட்ட அனைத்தையும் விட்டு நீ விலகிவிடு. கூட்டங்கள் என்று நபி இங்க சொல்றாங்களே, அது என்ன கூட்டங்கள்? வழிகட்ட கூட்டங்கள். ஒரு மனுஷன் ஒரு இயக்கத்தை வச்சிருக்கிறாங்க, மார்க்க பண்ணி சேர்க்கான்னு வச்சிருக்காங்கன்னா அவங்க ஃபிரிக்கா கிடையாது. எப்ப ஃபிரிக்காவான்? ஏன் இயக்கத்தில் உள்ளவன் தான் முஸ்லீம், அவன் ஏக்கத்தில் போயிட்டா அவன் முஸ்லீமே கிடையாதுன்னு சொன்னா அவன் ஒரு ஃபிரிக்கா, அவன் ஒரு வழிகேடன். இல்லங்க, நாங்க நல்ல பணி செய்யறதுக்காக அதை வச்சிருக்கோம். எங்க இயக்கத்தில் உள்ளவங்க தான் முஸ்லீம் சொல்லல, நாங்க சொல்ற கருத்தை ஏத்துக்கிட்டவங்க தான் முஸ்லீம்னா நாங்க சொல்லல. உலகத்தில் முஸ்லீம்கள் எவ்வளவு நிறைய இருக்கிறாங்க, அதுல நாங்க ஒரு ஏதோ பணியை செய்யறது. இப்படி சொன்னா அவன் ஃபிரிக்கா கிடையாது. என்ன, தானா ஒரு புது புது கருத்தை சொல்றது, அந்த கருத்தை தன்னுடைய இயக்கத்தில் உள்ளவங்க தான் ஏத்துக்கிடுவாங்க, அப்ப அவங்களை மட்டும் முஸ்லீம் சொல்றது, அந்த கருத்தை ஏத்துக்கொள்ளாத மத்தவங்களை எல்லாம் காப்பி சொல்றது, இப்படிப்பட்ட வேலையை யாரு செஞ்சாலும் அவங்கதான் ஃபிர்காக்கள். இந்த மாதிரியான கூட்டங்கள் இருந்தால் இலங்கையில இருக்குதுல்ல ஒரு கூட்டம், என்ன கூட்டம் சொல்லுங்க பாப்போம். பைய செய்யக்கூடிய உமரலி குரூப், அது தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் இருக்குல்ல, டிஎன்டிஜே. அப்ப இந்த ஒரு கூட்டம், அப்ப இது மாதிரியான கூட்டங்கள் தான் என்னது? ஃபிர்காக்கள். இந்த பிறக்காக்களை எல்லாம் நீ புறக்கணித்து விடு, உன்னுடைய ஒரு மரத்துடைய அடிவேரையாவது நீ பிடித்துக்கொள் அப்படின்னு நபி ஏன் சொல்றாங்க? வேற எந்த ஒரு ஜமாத்து உனக்கு இல்ல, ஒரு நல்ல மக்கள் இருந்து அங்க போய் சேர்ந்துக்கோ, பிரச்சனை இல்ல. ஒரு நல்ல மக்கள் ஒரு கூட்டமா இருக்கிறாங்கன்னு வைங்களேன், ஹக்கில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, அப்படின்னா அங்க போய் சேர்ந்துக்கோ, பிரச்சனையே இல்ல. ஆனா நல்ல மக்கள் யாருமே இல்ல, எங்க சுத்தி பார்த்தாலும் இந்த வழிகட்ட கூட்டங்கள் தான் இருக்குதா, புறக்கணிச்சுரே, அந்த கூட்டத்துல போய் சேர்ந்துடாத. ஒரு மரத்துடைய வேறையாவது பிடிச்சுக்கோ, உன்னை பிடிச்சு இழுப்பாங்க, போகாத நீ அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? அழகா சொல்லி காட்டுறாங்க. எனவே வழிகட்ட கூட்டம் தெரிஞ்சிருச்சா அந்த கூட்டத்துக்கு பக்கம் தலை வச்சு கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாதுங்கிறது ஆசிரியர் என்ன செய்யறாங்க, இங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த இடத்துல இன்னொரு ஒரு செய்தி இருக்கிறது, அதை சொல்லி என்னுடைய உரையை நான் முடிவு செய்கிறேன். என்னன்னா, அழகான ஒரு செய்தி, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சம்பந்தப்பட்ட புகாரியில் வரக்கூடிய ஒரு சஹீஹான செய்தி. அவங்களுடைய காலத்தில் முஆவியார் அலி அல்லவங்க அலிரவங்க மத்தியில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது, ஆட்சி யாருக்குங்கிற ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் முஆவியார் அலவங்க மக்கள் எல்லாம் குழும்பி இருக்கக்கூடிய சபையில் பேசுகிறார்கள், இந்த ஆட்சி விஷயத்தில் உரிமை இருப்பதாக உங்கள யாராவது வாதிட்டா உங்க முகத்தை கொண்டு வந்து காட்டுங்க, எங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து காட்டுங்க, கண்டிப்பாக யார் வந்தாலும் அவரை விடவும் அவருடைய தந்தையை விடவும் நாம் தான் தகுதியானவர்களாக இருப்போம் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த சபையில வந்து பல்வேறு சில சஹாபாக்கள் கூட இருக்கிறாங்க. யாரு அதுல முக்கியமான ஒரு ஆள்? யாரு? அப்துல்லா இப்னு உமர், உமர் அலியினுடைய மகன் இருக்கிறாங்களே அப்துல்லா இப்னு. இவங்க யாருன்னா ஆரம்ப காலத்துல இஸ்லாத்துக்கு வந்தவங்க, என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு போர்க்களத்துல கலந்து கொண்டவங்க, ஒரு முக்கியமான சிறப்புள்ள சஹாபி. அப்ப இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னோனையுமே எல்லாருக்கும் என்ன வரும்? அவரை விட அவருடைய தந்தையை விட நம்ம தகுதியானவனா? இவருடைய தந்தை யாரு? உமர் அலி இல்லம். உமர் அலி இல்லம் கூட நீங்க தகுதியானவரா? உண்மையிலே முஆவியார் அல்லவங்களையும் அப்துல்லா இப்னு உமர் அலி இல்லவங்களையும் ரெண்டையும் வச்சு பார்த்தோம்னா முஆவியா அலி இல்லா அவங்களை விட யாரு தியாகத்துல பல் விஷயத்துல முன்னுரிமை உள்ளவர்கள்? அப்துல்லா இப்னு உமர் அலி இல்லவங்க தான் முன்னுரிமை உள்ளவங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னே பக்கத்துல இருந்த ஹபீபின் மஸ்லமா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இப்னு உமர் அவர்களே, அவர் என்ன வார்த்தையை சொல்றாரு, அவருக்கு நீ பதில் தர மாட்டீங்களா, பதில் கொடுங்க அவருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு வேகம் வருது, மனுஷனா வேகம் வரத்தானே செய்யும், அந்த வேகம் வந்து வெந்திரிச்சு ஒரு பதில் கொடுக்க நினைக்கிறாங்க. அந்த பதில் மனசுல வந்துருச்சு, அந்த பதிலையும் சொல்றாங்க. என்ன பதில் தெரியுமா? நான் ஒரு பதில் கொடுக்க நினைச்சேன், என்ன பதில் தெரியுமா? அஹக்கு பிஹாதல் அம்ரி மின்கமன் காத்தலக்கவா அபா கடல் இஸ்லாம், இந்த ஆட்சிக்கு உன்னை விட தகுதியான ஆள் உன்னிடத்திலையும் உன்னுடைய தந்தை இடத்திலையும் சண்டை போட்டு போரிட்டு உங்களையெல்லாம் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்த மக்கள் நாங்க இருக்கிறோம். இருக்கிறாங்க இந்த ஆட்சிக்கு தகுதியானவங்க. யார் அவங்க? நீ காஃபிரா இருந்த, உன் வாப்பாவும் காஃபிரா இருந்தார். மாவியார் அவங்களுடைய வாப்பா யாரு? அபு சுஃபியா. நீங்க காஃபிரா இருந்தீங்க. அப்ப நாங்க சண்டை போட்டு உங்களை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தோம். அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யறோம். உண்மையிலே இந்த பதில சொன்னா இது உண்மையான பதில் தான். இதுக்கு மேல அவரால் பேச முடியாது. அவருக்கு ஒரு பெரிய ஒரு மூக்குடைப்பாயிரும். இப்படியே எந்திரிச்சுட்டாங்க இப்னு உமர் ரலி அல்லாஹ் அவங்க. ஆனா பாருங்க சுபஹான் அல்லாஹ், இதாங்க சஹாபாக்கள். ஃபஹஷீத நகூல கலிமத்தன் துஃபர்ரிகு பைனல் ஜமா. இந்த வார்த்தையை நான் சொன்னா என்ன நடக்கும்? அந்த உள்ள அந்த கூட்டத்துக்கு மத்தியில ஒரு பிரிவினை ஏற்படும். அந்த சமூகத்தை பிரிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்ல நான் பயந்தேன். ரத்தத்தை ஓட்டக்கூடிய வார்த்தை அது. இன்னும் என்னை பத்தி நிறைய பேர் பலவாறு பேசுவாங்க. நான் ஒன்னு சொல்லியிருப்பேன், ஆனா என்னை பத்தி இப்னுமர் அப்படி சொன்னாரா இப்படி பண்ணாரா அப்படின்னு என்னை பத்தி பலவேறு கருத்துக்கள் எல்லாம் வரும். அப்ப எனக்கு வந்த இந்த வேகம் ஜினான், சொர்க்கத்தில் அல்லாஹ் எனக்கு தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த பாக்கியங்களை எல்லாம் நான் நினைத்து பார்த்தேன். எனக்கு வந்த அந்த கோபத்தை நான் அடக்கிக் கொண்டு வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருந்து விட்டேன். அவங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஒரு மனுஷனுக்கு கோபம் வரும்போது சொர்க்கத்தை பத்தி நினைக்கிறாரு. எப்படி பாருங்க, கோபம் வரும்போது, ஆத்தர் வரும்போது அவர் சொர்க்கத்தை பத்தி நினைக்கிறாரு. தனக்கு வந்த கோபத்தை அவர் அடக்கிக் கொண்டார். அப்போது ஹபீபின் மஸ்லமா பதிலளிக்க சொன்னாரு. அவர் சொன்னார் அழகா, ஹஃபில் த உசின் த ஃபித்னாக்களை விட்டு நீங்க பாதுகாக்கப்பட்டு விட்டீர்கள், காக்கப்பட்டு விட்டீர்கள். அப்ப எது ஃபித்னா? இஸ்லாமிய ஒரு ஆட்சியாளர் இருக்கும்போது அவருக்கு சில தவறான வேலை தப்புகளை செஞ்சா கூட நம்ம என்ன செய்யணும்? அமைதியா இருக்கணும். தப்பு தான், வாயை மூடிக்கிட்டு இரி, அவ்வளவுதான். அதான் ரசூலா சொல்றாங்க, ஆட்சியாளர் செய்யலாமா போகலாமான்னு பேசின நீ ஃபித்னாவாதி. அப்படி இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக பேசுறவங்க யாரு? ஃபித்னாவாதிங்கிற ஒரு விஷயத்தை என்ன செய்யறாங்க? சொல்லி காட்டுறாங்க. அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சொல்றாங்க, நீங்கள் மக்களுக்கு ஆட்சியாளருக்கு கட்டுப்படுங்கள், ஜமாத்தை பற்றி பிடியுங்கள். அல்லாஹ் உத்தரவிட்ட அல்லாஹுடைய கயிறு என்பது ஜமாத்தும் இமாமும் தான். நீங்கள் பிரிவினையில எதை விரும்புறீங்களோ அதை விட ஜமாத்துல இருக்கக்கூடிய விஷயம்தான் சிறந்தது என்று இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் என்ன செய்யறாங்க? இதை சொல்லி காட்டுறாங்க. ஷேக் இப்னு தைமியா அவங்களும் அழகா சொல்றாங்க, ஜமாத்துடைய முடிவு என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் ஜமாத்தோட இருந்தான்னா அதனுடைய முடிவு அல்லாஹ்வுடைய ரஹமத், அல்லாஹ்வுடைய பொருத்தம். இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் அவன் வெற்றி அடைந்து விடுவான். அவனுடைய முகம் மறுமையில வெண்மையாக இருக்கும். இதெல்லாம் ஜமாத்தை பற்றி பிடிக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட். ஆனா பிரிவினைவாதிகளுக்கு கிடைக்கக்கூடிய முடிவு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய அதாபு, அல்லாஹ்வுடைய சாபம். அவங்களுடைய முகங்கள் எல்லாம் மறுமையில கருப்பாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு விலகி இருப்பார்கள். எனவேதான் நீங்க முஅத்தசிலா இந்த இவங்கெல்லாம் பாருங்க, அவங்க இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு எதிராக கிளம்பிய புரட்சியாளர்களாக இருப்பாங்க. சத்தியத்தில் உள்ள மக்களை பாருங்க, இஸ்லாமிய ஆட்சியர் சில தவறுகள் செஞ்சா கூட அதை வந்து அவங்களுக்கு அல்லாஹ்வுக்குரியது அப்படின்னு விட்டுட்டு என்ன செய்வாங்க? அமைதியாக அதை பொறுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஆக இந்த விஷயங்களை எல்லாம் ஆசிரியர் என்ன செய்யறாரு? சொல்லி காட்டுறாரு. இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே உங்களுக்கு பாடம் நடத்தப்படும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.